அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றி பரவத் தொடங்கிய எபோலா நோய் அங்கே முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இது எபோலா நோயொழிப்பு முயற்சியில் ஒரு முக்கியமான மைல்கல் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் பேராசிரியர் புரூஸ் எல்வர்ட் கூறியுள்ளார்.
Today is an incredibly important milestone for the huge effort that's been ongoing for nearly 2 years.
ஆனால் குறிப்பாக வரும் சில மாதங்களில் எபோலா நோயினால் தாக்கப்பட்டு பின்னர் சிகிச்சையினால் உயிர் பிழைத்துள்ளவர்கள் இடமிருந்து நோய்க்கிருமி சிலருக்கு பரவ வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்.
பிரசல்ஸில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக நம்பப்படும் 2 சந்தேக நபர்களை பெல்ஜிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய நாட்களில் இவர்களை பிடித்து தடுத்து வைத்துள்ளதாக அரச வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பயங்கரவாத செயல்களுக்காக ஆட்களை சேர்த்தது மற்றும் தாக்குதல்களுக்கு திட்டமிட்டது ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருக்கிறார். பயங்கரவாத குழுவின் நடவடிக்கைகளில் பங்கேற்றதாக மற்றொருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
வடமேற்கு பாகிஸ்தான் நகரான மர்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டும் டசனுக்கும் அதிகமானோர் காயமடைந்தும் உள்ளனர் என பாகிஸ்தான் போலீசார் கூறுகின்றனர். அடையாள அட்டை பெற வேண்டி பொதுமக்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒரு அரசு வளாகத்தின் வாயிலில் தற்கொலை வெடிகுண்டுதாரி 2-சக்கர வாகனத்தை மோதி தாக்குதலை நடத்தியுள்ளார். இறைவன் பெரியவன் என்று கத்திய வண்ணம் அந்த தற்கொலைதாரி 2-சக்கர வாகனத்தை மோதியதாகவும் வரிசையில் நின்றிருந்த மக்கள் உடல் சிதறி இறந்ததாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் கூறினார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த வருடத்தில் பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல்களின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டாலும் இவ்வருடத்தில் நடத்தப்பட்ட மிகவும் கொடூரமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்று.
வங்கதேசத்தின் முன்னணி கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான ஷஹாதத் ஹுசைன் மற்றும் அவரது மனைவி ஜாஸ்மின் ஜஹான் ஆகியோர் தமது வீட்டில் வேலை செய்த 11 வயது சிறுமியை சித்திரவதை செய்ததாக அவர்களுக்கு எதிராக முறைப்படி குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றம் உறுதி செய்யப்படுமானால் இருவருக்கும் 7 முதல் 14 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்படலாம்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஐஎஸ் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து ஈராக்கின் ரமாதி நகரம் மீள கைப்பற்றப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்து 1 நாள் ஆகியிருக்கும் நிலையில் ரமாதி நகருக்கு அந்நாட்டு பிரதம மந்திரி ஹைதர் அல் அபாதி வருகை தந்துள்ளார். அவர் அந்த நகரின் தெற்கு புறநகர் பகுதிக்கு ஹெலிகாப்டரில் பயணித்து வந்ததாக பாதுகாப்பு படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நகரின் மத்திய பகுதியில் அமைதி நிலைமை காணப்படுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ருவண்டாவில் 1994 இனப்படுகொலையின் போது 400க்கும் அதிகமான டுட்சி சிறுபான்மை இனத்தவர்களை படுகொலை செய்ய உதவியதற்காக ருவண்டாவின் முன்னாள் மேயர் ஒருவருக்கு ஜெர்மனி நீதிமன்றம் ஒன்று ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. பெரும்பான்மை ஹூட்டு இனத்தவரான ஆன்ஸ்ஃபோர் தற்போது ஜெர்மனியில் வாழ்ந்து வருகிறார். கொலைகளில் அவரது பங்களிப்பிற்காக ஏற்கனவே 14 ஆண்டுகள் சிறையில் கழித்துள்ளார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இஸ்ரேலில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் ஊழல் வழக்கில் அந்நாட்டு முன்னாள் பிரதம மந்திரி எய்ஹூட் ஆல்மேட்டுக்கு 18 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது உச்சநீதிமன்றம். இதை தமது தரப்புக்கு கிடைத்த வெற்றி என கருதுவதாக ஆல்மேட்டின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். முன்னர் அளிக்கப்பட்டிருந்த தீர்ப்பில் அவருக்கு 6 வருட காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது.
மிகப்பெரிய மறுசீரமைப்பு திட்டம் ஒன்றிற்கு செலுத்துவதற்காக மேலும் $2.5 பில்லியன் கடன்களை ஜப்பான் தொழில்துறை குழுவான டொஷிபா வேண்டியுள்ளது. இந்த ஆண்டில் முன்னர் கணக்கீட்டில் மேற்கொண்ட ஊழல் ஒன்றினை தொடர்ந்து எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்ள இந்த நிறுவனம் முயற்சித்து வருகின்றது. இந்த நிறுவனத்தின் மறுசீரமைப்பு காரணமாக 10,000க்கும் அதிகமான தொழில்கள் இழக்கப்படும் அபாயம் உள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.